லேவியராகமம் அத்தியாயம் 1. யெகோவா ஆசரிப்புக்கூடாரத்திலிருந்து மோசேயை அழைத்து அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் யெகோவாவுக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. யெகோவாவுடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படுவதற்கு அவன் அதை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கொண்டு வந்து தன் பாவ நிவிர்த்திக்கென்று அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தன் கையை அதின் தலையின் மேல் வைத்து யெகோவாவுடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகனபலியை தோலுரித்து அதை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் மகன்கள் பலிபீடத்தின் மேல் நெருப்பை மூட்டி நெருப்பின் மேல் கட்டைகளை அடுக்கி அவனுடைய மகன்களாகிய ஆசாரியர்கள் துண்டுகளையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பார்களாக. அதின் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியாக எரிக்கக்கடவன். இது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து யெகோவாவுடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடக்கு பகுதியில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். பின்பு அவன் அதை துண்டுகளாக வெட்டி அதின் தலையையும் கொழுப்பையும் அதனுடன் வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைப்பானாக. குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் எரிக்கக்கடவன். இது சர்வாங்க தகனபலி. இது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. அவன் யெகோவாவுக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் காட்டுப்புறாக்களிலாவது புறாக்குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்தக்கடவன். அதை ஆசாரியன் பலிபீடத்தின் அருகில் கொண்டு வந்து அதின் தலையை கிள்ளி பலிபீடத்தில் எரித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் அருகில் சிந்திவிட்டு அதன் இறைப்பையையும் அதன் உள்ளவைகளையும் எடுத்து அதை பலிபீடத்தின் அருகில் கிழக்கு பகுதியில் சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் இறக்கைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்திலுள்ள நெருப்பில் இருக்கிற கட்டைகளின் மேல் எரிக்கக்கடவன். இது சர்வாங்க தகனபலி. இது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. லேவியராகமம் அத்தியாயம் 10. பின்பு ஆரோனின் மகன்களாகிய நாதாபும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் நெருப்பையும் அதின் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு யெகோவா தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய நெருப்பை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நெருப்பு யெகோவாவுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை எரித்துவிட்டது. அவர்கள் யெகோவாவுடைய சந்நிதியில் மரணமடைந்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் செய்யப்பட்டு சகல மக்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று யெகோவா சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் மகன்களாகிய மீசாயேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் அருகில் வந்து உங்கள் சகோதரர்களை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து முகாமிற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றான். மோசே சொன்னபடி அவர்கள் அருகில் வந்து அவர்களை அவர்கள் அணிந்திருந்த உடைகளோடும் எடுத்து முகாமிற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவனுடைய மகன்களையும் நோக்கி, நீங்கள் மரணமடையாமல் இருக்கவும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராமல் இருக்கவும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் உடைகளை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரர்களாகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரும் யெகோவா கொளுத்தின இந்த நெருப்பிற்காக புலம்புவார்களாக. நீங்கள் சாகாமல் இருக்க ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலிருந்து புறப்படாதிருங்கள். யெகோவாவுடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். யெகோவா ஆரோனை நோக்கி, நீயும் உன்னுடன் உன் மகன்களும் மரணமடையாமல் இருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைகிறபோது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படிக்கும் யெகோவா மோசேயைக் கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறைதோறும் நிரந்தரமான கட்டளையாக இருக்கும் என்றார். மோசே ஆரோனையும் மீதியாக இருந்த அவனுடைய மகன்களாகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் யெகோவாவுடைய தகனபலிகளில் மீதியான உணவுபலியை எடுத்து பலிபீடத்தின் அருகில் புளிப்பில்லாததாக சாப்பிடுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே சாப்பிடுங்கள். அது யெகோவாவுடைய தகனபலிகளில் உனக்கும் உன் மகன்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். அசைவாட்டும் மார்பு பகுதியையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நீயும் உன்னோடே கூட உன் மகன்களும் மகள்களும் சுத்தமான இடத்திலே சாப்பிடுவார்களாக. இஸ்ரவேல் மக்களுடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழுப்பாகிய தகனபலிகளோடே அவர்கள் யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் அசைவாட்டும் மார்பு பகுதியையும் கொண்டு வருவார்கள். அது யெகோவா கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிரந்தரமான கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான். அது எரிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாக இருந்த எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் மகன்கள் மேல் அவன் கோபம் கொண்டு, பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் சாப்பிடாமற் போனதென்ன? அது மகா பரிசுத்தமாக இருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு யெகோவாவுடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவநிவிர்த்தி செய்வதற்காக அதை உங்களுக்கு கொடுத்தாரே. அதின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டுவரப்படவில்லையே. நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் சாப்பிட வேண்டியதாக இருந்ததே என்றான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவநிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் யெகோவாவுடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி சம்பவித்ததே. பாவநிவாரண பலியை இன்று நான் சாப்பிட்டேன் என்றால் அது யெகோவாவின் பார்வைக்கு ஏற்றதாக இருக்குமோ என்றான். மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான். லேவியராகமம் அத்தியாயம் 11. யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் சாப்பிடத்தக்க உயிரினங்கள் எவைகள் என்றால், மிருகங்களில் விருகுளம்புள்ளதாக இருந்தும் குளம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசைப்போடுகிற அனைத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனாலும் அசைப்போடுகிறதும் விரிகுளம்புள்ளவைகளில் ஒட்டகமானது அசைப்போடுகிறதாக இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாததால் அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். குழிமுயலானது அசைப்போடுகிறதாக இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். முயலானது அசைப்போடுகிறதாக இருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். பன்றியின் குளம்பு விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்ததுமாக இருந்தும் அது அசைப்போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். இவைகளின் மாம்சத்தை சாப்பிடவும் இவைகளின் உடல்களைத் தொடவும் வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது. தண்ணீரில் இருக்கிறவைகளில் நீங்கள் சாப்பிடத்தக்கது எதுவென்றால், கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் அனைத்தும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. அவைகளின் மாம்சத்தை சாப்பிடாமலிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத அனைத்தும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. பறவைகளில் நீங்கள் சாப்பிடாமல் அருவருக்க வேண்டியவைகள் எவைகளென்றால், கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் கூழக்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே. பறக்கிறவைகளில் நான்கு கால்களால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் அனைத்தும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. ஆகிலும் பறக்கிறவைகளில் நான்கு கால்களால் நடமாடுகிற அனைத்திலும் நீங்கள் சாப்பிடத்தக்கது எதுவென்றால், தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டுக்கிளி வகையாக இருக்கிறதையும் சோளையாம் என்னும் கிளி வகையாக இருக்கிறதையும் அர்கொல் என்னும் கிளிவகையாக இருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளிவகையாக இருக்கிறதையும் நீங்கள் சாப்பிடலாம். பறக்கிறவைகளில் நான்கு கால்களால் நடமாடுகிற மற்ற அனைத்தும் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக. அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள். அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் உடைகளை துவைக்கக் கடவன் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். விரிநகங்கள் உள்ளவைகளாக இருந்தும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான். நான்கு கால்களால் நடக்கிற சகல உயிரினங்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற அனைத்தும் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளின் உடலை சுமந்தவன் தன் உடைகளை துவைக்க கடவன் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையென்றால், பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அவைகளில் செத்தது எதன்மேல் விழுந்தாலும் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் உடையானாலும் தோளானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் மாலை வரை தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை அனைத்தும் தீட்டுப்பட்டிருக்கும். அதை உடைத்து போட வேண்டும். சாப்பிடத்தக்க உணவு பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும். குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும். அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுமோ அதுவும் தீட்டுப்படும். அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக. அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும். ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த தண்ணீர் உண்டாகிய கிணறும் சுத்தமாக இருக்கும். அவைகளிலுள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. அந்த உடலில் ஏதாவதொன்று தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது. உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அதன் மாம்சத்தை சாப்பிட்டவன் தன் உடைகளை துவைக்கக் கடவன் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அதின் உடலை எடுத்துக்கொண்டு போனவனும் தன் உடைகளைத் துவைக்கக்கடவன். அவனும் மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பான். தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அருவருப்பாயிருப்பதாக, அவை சாப்பிடப்படக்கூடாது. தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகர்கிறவைகளையும் நான்கு கால்களால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்களுள்ளவைகளையும் சாப்பிடாதிருப்பீர்களாக. அவைகள் அருவருப்பானவைகள். ஊறுகிற எந்த பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக. அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாக இருப்பதற்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரச்செய்த யெகோவா. நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் சாப்பிடத்தக்க உயிரினங்களுக்கும் சாப்பிடத்தகாத உயிரினங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவதற்காக மிருகத்திற்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல உயிரினங்களுக்கும் பூமியின்மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் உரிய விதிமுறைகள் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 12. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் மாதவிடாய் உள்ள பெண் விளக்கமாக இருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாட்கள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த குழந்தையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் செய்யப்படக்கடவது. பின்பு அவள் 33 நாட்கள் தன் இரத்த சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் முடியும் வரை பரிசுத்தமான யாதொரு பொருளைத் தொடவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரவும் கூடாது. பெண் குழந்தையை பெறுவாளென்றால் அவள் 2 வாரங்கள் மாதவிடாய் உள்ள பெண்ணைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாட்கள் இரத்த சுத்திகரிப்பு நிலையிலே இருப்பாளாக. அவள் ஆண் குழந்தையையாவது பெண் குழந்தையையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்த பின்பு அவள் 1 வயதுடைய ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகனபலியாகவும் 1 புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவநிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வரக்கடவள். அதை அவன் யெகோவாவுடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவள் தன் இரத்தப்போக்கின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள். இது ஆண் குழந்தையாவது பெண் குழந்தையாவது பெற்றவளை குறித்த விதிமுறைகள். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தியில்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஏதாவது ஒன்றை சர்வாங்க தகனபலியாகவும் மற்றொன்றை பாவநிவாரண பலியாகவும் கொண்டு வரக்கடவள். அதினால் ஆசாரியன் அவளுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 13. பின்னும் யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய உடலின் மேல் தொழுநோயைப் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது புண்ணின் தோலாவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியர்களாகிய அவனுடைய மகன்களில் ஒருவனிடத்திலாகிலும் கொண்டு வரப்படக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவனுடைய உடலின் மேல் இருக்கிற வியாதியை பார்க்க வேண்டும். வியாதியுள்ள இடத்தில் முடி வெளுத்தும் வியாதியுள்ள இடம் அவனுடைய உடலின் மற்ற பகுதியை விட அதிகமாக குழிந்தும் இருந்தால் அது தொழுநோய். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்க கடவன். அவனுடைய உடலின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அந்த இடம் அவனுடைய மற்ற தோலை விட அதிகமாக பள்ளமாக இல்லாமலும் அதன் முடி வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாட்கள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்கக் கடவன். தோலில் வியாதி அதிகமாகாமல் அவன் பார்வைக்கு வியாதி நின்றிருந்தால் ஆசாரியன் 2வது முறை அவனை 7 நாட்கள் அடைத்து வைத்து 2வது முறை அவனை 7ஆம் நாளில் பார்க்கக் கடவன். தோலில் வியாதி அதிகமாகாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக்கடவன். அது தேமல். அவன் தன் உடைகளைத் துவைத்து சுத்தமாக இருப்பானாக. தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு தோலில் தேமல் அதிகமாக படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்கக்கடவன். அப்பொழுது தோலிலே தேமல் படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக்கடவன். அது தொழுநோய். ஒரு மனிதனுக்கு தொழுநோய் இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது முடியை வெண்மையாக மாறச் செய்தது என்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே புண் உண்டென்றும் கண்டால் அது அவனுடைய உடலிலுள்ள நாள்பட்ட தொழுநோய், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோலிலே தொழுநோய் தோன்றி அந்த வியாதியுள்ளவனுடைய தலை முதல் கால் வரை அது உடல் முழுவதையும் மூடியிருக்கக் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து தொழுநோய் அவன் உடல் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அவன் உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் அவன் சுத்தமுள்ளவன். ஆனாலும் புண் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன். ஆகையால் புண்ணை ஆசாரியன் பார்க்கும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். புண் தீட்டுள்ளது, அது தொழுநோய். அல்லது புண் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்திற்கு வரவேண்டும். ஆசாரியன் அவனை பார்த்து வியாதியுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அவன் சுத்தமுள்ளவன். உடலின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அந்த இடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து அந்த இடம் மற்ற தோலை விட குழிந்திருக்கவும் அதன் முடி வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்க வேண்டும். அது புண்ணில் உண்டான தொழுநோய். ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை முடி இல்லை என்றும் அது மற்ற தோலை விட குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாக படர்ந்திருக்கக் கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அது தொழுநோய்தான். அந்த வெள்ளைப்படர் அதிகமாகாமல் அந்த அளவில் நின்றிருக்குமானால் அது புண்ணின் தழும்பாயிருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். ஒருவனுடைய உடலின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த தீக்காயம் ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன். அந்த படரிலே முடி வெண்மையாக மாறி அந்த இடம் மற்ற தோலை விட பள்ளமாக இருந்தால் அது தீக்காயத்தினால் உண்டான தொழுநோய். ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்க கடவன். அது தொழுநோய்தான். ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை முடி இல்லை என்றும் அது மற்ற தோலை விட குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்கக் கடவன். அது தோலில் அதிகமாக படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அது தொழுநோய். படரானது தோலில் அதிகமாகாமல் அந்த அளவில் நின்று சுருங்கியிருந்ததானால் அது தீக்காயத்தினால் உண்டான தழும்பு. ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அது சூட்டினால் வந்த தீக்காயம். ஆணுக்காகிலும் பெண்ணுக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அந்த இடம் மற்ற தோலை விட பள்ளமும் அதிலே முடி பொன்னிறமும் மிருதுவாகவும் இருக்கக் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி தொழுநோய். ஆசாரியன் அந்த சொறி தொழுநோயை பார்க்கும்போது அந்த இடம் மற்ற தோலை விட பள்ளமாக இல்லாமலும் அதிலே கருத்த முடி இல்லாமலும் இருக்கக் கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்ப்பானாக. அந்த சொறி படராமலும் அதிலே பொன்னிற முடி இல்லாமலும் அந்த இடம் மற்ற தோலை விட பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிரைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஆசாரியன் இரண்டாவது முறை அவனை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்கக் கடவன். சொறி தோளில் பரவாமலும் அந்த இடம் மற்ற தோலைவிட பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அவன் தன் உடைகளை துவைத்த பின் சுத்தமாக இருப்பான். அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின்பு அந்த சொறி தோளில் இடங்கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்கக் கடவன். சொறி தோளில் பரவியிருந்தால் அப்பொழுது முடி பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை. அவன் தீட்டுள்ளவனே. அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த முடி முளைத்ததேயாகில் சொறி குணமாகிவிட்டது. அவன் சுத்தமுள்ளவன். ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். ஒரு ஆணுக்காகிலும் பெண்ணுக்காகிலும் அவர்கள் உடலின் மேல் வெள்ளைப் புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்கக் கடவன். அவர்களுடைய உடலிலே மங்கின வெள்ளைப் புள்ளிகள் இருந்தால் அது தோளில் எழும்புகிற வெள்ளைத் தேமல். அவர்கள் சுத்தமுள்ளவர்கள். ஒருவனுடைய தலைமுடி உதிர்ந்து அவன் மொட்டையானாலும் அவன் சுத்தமாக இருக்கிறான். அவனுடைய முன்னந்தலை முடி உதிர்ந்தால் அவன் அரைமொட்டையன், அவனும் சுத்தமாக இருக்கிறான். மொட்டைத் தலையிலாவது அரைமொட்டைத் தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் ஏற்படுகிற தொழுநோய். ஆசாரியன் அவனை பார்க்கக் கடவன். அவனுடைய மொட்டைத் தலையிலாவது அரைமொட்டைத் தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்கக் கண்டால் அவன் தொழுநோயாளி, அவன் தீட்டுள்ளவன். ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்மானிக்கக் கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற தொழுநோயாளி உடை கிழிந்தவனாகவும் தன் தலையை மூடாதவனாகவும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாட்கள் வரை தீட்டுள்ளவனாக கருதப்படக் கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவனுடைய குடியிருப்பு முகாமிற்கு வெளியே இருப்பதாக. ஆட்டு ரோம உடையிலாவது பஞ்சு நூல் உடையிலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு ரோமத்தினாலான நெய்யப்பட்ட பின்னப்பட்ட பொருட்களிலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்யப்பட்ட எந்தவித பொருளிலாவது பூசணம் தோன்றி உடையிலாவது தோளிலாவது நெய்யப்பட்ட பின்னப்பட்ட பொருட்களிலாவது தோளினால் செய்த எந்தவித பொருளிலாவது பூசணம் பச்சையாகவோ சிவப்பாகவோ காணப்பட்டால் அது தொழுநோயாக இருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாட்கள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்கக் கடவன். உடையிலாவது நெய்யப்பட்ட பின்னப்பட்ட பொருட்களிலாவது தோளிலாவது தோளினால் செய்யப்பட்ட எந்தவித பொருளிலாவது அது பரவியிருந்தால் அது அரிக்கிற தொழுநோய், அது தீட்டாயிருக்கும். அந்த பூசணம் இருக்கிற ஆட்டு ரோமத்தினாலும் பஞ்சு நூலினாலும் செய்யப்பட்ட உடையும் நெய்யப்பட்ட மற்றும் பின்னப்பட்டவைகளையும் தோளினால் செய்யப்பட்ட எந்தவித பொருட்களையும் சுட்டரிக்கக் கடவன். அது அரிக்கிற தொழுநோய். ஆகையால் நெருப்பில் சுட்டரிக்கப்பட வேண்டும். உடையின் நெய்யப்பட்ட பின்னப்பட்ட பொருட்களிலாவது தோளினால் செய்யப்பட்ட எந்தவித பொருளிலாவது அந்த பூசணம் பரவவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவச் சொல்லி இரண்டாவது முறை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்கக் கடவன். அந்த பூசணம் பரவாமல் இருந்தாலும் அது நிறம் மாறாததாக இருந்தால் தீட்டாயிருக்கும். தீயில் அதை எரித்துவிட வேண்டும். அது அந்த உடையின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் ஆழமாக அரிக்கும். கழுவப்பட்ட பின்பு அது குறைந்ததென்று ஆசாரியன் கண்டானேயாகில் அதை உடையிலாவது தோளிலாவது நெய்யப்பட்ட மற்றும் பின்னப்பட்டவைகளிலாவது இல்லாதபடி எடுத்து போட வேண்டும். அது இன்னும் உடையிலாவது நெய்யப்பட்ட மற்றும் பின்னப்பட்டவைகளிலாவது தோளினால் செய்த எந்தவித பொருளிலாவது காணப்பட்டால் அது படருகிற பூசணம். ஆகையால் அது உள்ளதை தீயில் எரித்துவிட வேண்டும். ஆடையின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித பொருளாவது கழுவப்பட்ட பின்பு அந்தப் பூசணம் அதைவிட்டுப் போயிற்றேயானால் இரண்டாவது முறை கழுவப்படவேண்டும். அப்பொழுது சுத்தமாக இருக்கும். ஆட்டு ரோமமாகிலும் பஞ்சுநூலாகிலும் நெய்த உடையையாவது பாவையாவது ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித பொருளையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்மானிக்கிறதற்கு அதனுடைய தொழுநோய் தோஷத்திற்குரிய விதிமுறைகள் இதுவே என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 14. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, தொழுநோயாளியினுடைய சுத்திகரிப்பின் நாட்களில் அவனுக்குரிய விதிமுறைகள் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்பட வேண்டும். ஆசாரியன் முகாமிற்கு வெளியே போய் அவனுடைய தொழுநோய் சுகமாகிவிட்டது என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிடுவானாக. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பானையிலுள்ள சுத்தமான தண்ணீரின் மேல் கொல்லச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் சுத்தமான தண்ணீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே நனைத்து, தொழுநோய் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் ஏழு முறை தெளித்து அவனை சுத்தம் செய்து உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடுவானாக. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தன் முடி முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாவதற்காக தண்ணீரில் குளித்து, பின்பு முகாமிற்கு வந்து தன் கூடாரத்திற்கு வெளியே ஏழு நாட்கள் தங்கி, ஏழாம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய முடி முழுவதையும் சிரைத்து தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்பொழுது சுத்தமாக இருப்பான். எட்டாம் நாளிலே அவன் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதுடைய பழுதற்ற ஒரு பெண்ணாட்டு குட்டியையும் உணவுபலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் பத்தில் மூன்று பங்காகிய மெல்லிய மாவையும் ஒரு ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அப்பொருட்களையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் நிறுத்த கடவன். பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி, பாவநிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்தும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்லக்கடவன். குற்ற நிவாரண பலி பாவநிவாரண பலியைப் போல ஆசாரியனுக்கு உரியது. அது மகா பரிசுத்தமானது. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசுவானாக. பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் ஊற்றி தன் இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை நனைத்து தன் விரலினால் ஏழு முறை அந்த எண்ணெயில் எடுத்து யெகோவாவுடைய சந்நிதியில் தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் ஏற்கனவே பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய தலையிலே ஊற்றி யெகோவாவுடைய சந்நிதியில் அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். ஆசாரியன் பாவநிவாரண பலியையும் செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவநிவிர்த்தி செய்து, பின்பு சர்வாங்க தகனபலியைக் கொன்று சர்வாங்க தகனபலியையும் உணவு பலியையும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான். அவன் இவ்விதம் செய்ய முடியாத ஏழையாக இருந்தால் அவன் தன் பாவநிவிர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் உணவு பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கையும் ஆழாக்கு எண்ணெயையும் தன் தகுதிக்கு தக்கபடி இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஒன்று பாவநிவாரணபலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகனபலியாகவும் செலுத்தும்படி வாங்கி, தான் சுத்திகரிக்கப்படும்படி எட்டாம் நாளில் ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் குற்றநிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆழாக்கு எண்ணெயையும் வாங்கி யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் உணவு பலியாக அசைவாட்டி, குற்றநிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்றநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் ஊற்றி, தன் இடது கையிலுள்ள எண்ணெயிலே தன் வலது விரலை நனைத்து யெகோவாவுடைய சந்நிதியில் ஏழு முறை தெளித்து, தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் குற்றநிவாரண பலியின் இரத்தம் பூசியிருக்கிற இடத்தின்மேல் பூசி, தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையின்மேல் அவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யும்படி தடவி, பின்பு அவன் தன் பலத்திற்கும் தகுதிக்கும் தக்கதாக காட்டுப் புறாக்களையாவது புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வந்து, அவைகளில் ஒன்றை பாவநிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியுமாக உணவு பலியோடே கூட செலுத்தி, இப்படியே ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன் தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்க முடியாத தொழுநோயாளியை குறித்த விதிமுறைகள் இதுவே என்றார். பின்னும் யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் சொந்தமான தேசத்தில் ஒரு வீட்டிலே பூசணத்தை நான் வரச்செய்தால், அந்த வீட்டிற்கு சொந்தமானவன் வந்து வீட்டிலே பூசணம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்கக் கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள அனைத்தும் தீட்டுப்படாதபடி ஆசாரியன் அந்த பூசணத்தை பார்க்கப் போகும் முன்னே வீட்டை காலி செய்து வைக்க சொல்லி, பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த பூசணம் இருக்கிற இடத்தை பார்க்கக் கடவன். அப்பொழுது வீட்டுச் சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை விட பள்ளமாக இருக்க கண்டால், ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை ஏழு நாட்கள் அடைத்து வைத்து, ஏழாம் நாளிலே திரும்பப் போய் பார்த்து பூசணம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால், பூசணம் இருக்கும் அந்த இடத்தின் கற்களை பெயர்க்கவும் பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டின் உட்புறம் சுற்றிலும் செதுக்கச் சொல்லி, செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கற்களை எடுத்து வந்து அந்த கற்களுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கற்களை பெயர்த்து வீட்டை செதுக்கி புதிதாக பூசின பின்பு அந்த பூசணம் மீண்டும் வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்கக் கடவன். பூசணம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற பூசணம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கற்களையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு வெளியே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே உறங்கியவன் தன் உடைகளை துவைக்கக் கடவன். அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் உடைகளை துவைக்கக் கடவன். ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த பூசணம் படரவில்லை என்று கண்டானேயாகில், பூசணம் நீங்கிவிட்டதால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்மானிக்க கடவன். அப்பொழுது வீட்டை சுத்திகரிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீரின் மேல் கொன்று, கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து, இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் நனைத்து வீட்டின் மேல் ஏழு முறை தெளித்து, குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவியினாலும் கேதுரு கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டை சுத்திகரித்து, உயிருள்ள குருவியை பட்டணத்திற்கு வெளியே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்யக்கடவன். அப்பொழுது அது சுத்தமாக இருக்கும். இது சகலவித தொழுநோய்க்கும் சொறிக்கும் உடைப்பூசணத்திற்கும் வீட்டுப்பூசணத்திற்கும் தடிப்புக்கும் அசருக்கும் வெள்ளைப்படருக்கும் உரிய விதிமுறை. தொழுநோய் மற்றும் பூசணம் எப்பொழுது தீட்டுள்ளது என்றும் எப்பொழுது தீட்டில்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு தொழுநோய்க்குரிய விதிமுறைகள் இதுவே என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 15. பின்னும் யெகோவா மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுக்கு விந்து கழிதல் உண்டானால் அதினாலே அவன் தீட்டானவன். அவனுடைய மாம்சத்திலுள்ள விந்து ஊறிக்கொண்டிருந்தாலும் அவன் விந்து அடைப்பட்டிருந்தாலும் அதினால் அவனுக்கு தீட்டுண்டாகும். விந்து கழிதல் உள்ளவன் படுக்கிற எந்த படுக்கையும் தீட்டாகும். அவன் எதின்மேல் உட்கார்கிறானோ அதுவும் தீட்டாகும். அவனுடைய படுக்கையை தொடுகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலைவரை அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவன் உட்கார்ந்த இடத்தில் உட்காருகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவனின் உடலை தொடுகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவன் சுத்தமாக இருக்கிற ஒருவன் மேல் துப்பினால் இவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவன் ஏறும் எந்த சேனமும் தீட்டாயிருக்கும். அவனுக்கு கீழிருந்த எதையாகிலும் தொடுகிறவன் மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பான். அதை எடுத்துக்கொண்டு போகிறவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவன் தன் கைகளை தண்ணீரினால் கழுவாமல் ஒருவனைத் தொட்டால் இவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பானாக. விந்து கழிதல் உள்ளவன் தொட்ட மண்பானை உடைக்கப்படவும் மரசாமான் அனைத்தும் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும். விந்து கழிதல் உள்ளவன் தன் விந்து கழிதல் நீங்கி சுத்தமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று 7 நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்து தன் உடைகளைத் துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவுவானாக. அப்பொழுது சுத்தமாக இருப்பான். 8ஆம் நாளிலே அவன் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக அவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் அவனுடைய விந்து கழிதலின் காரணமாக பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும். ஒருவனிலிருந்து விந்து கழிந்ததுண்டானால் அவன் தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவன் தீட்டுப்பட்டிருப்பானாக. கழிந்த விந்து பட்ட உடையும் தோலும் தண்ணீரினால் கழுவப்பட்டு மாலை வரை தீட்டாயிருப்பதாக. விந்து கழிந்தவனோடே பெண் படுத்து கொண்டிருந்தால் இருவரும் தண்ணீரில் குளித்து மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பார்களாக. மாதவிடாய் உள்ள பெண் தன் உடலிலுள்ள இரத்தப்போக்கி நிமித்தமாக 7 நாட்கள் தன் விளக்கத்தில் இருப்பாளாக. அவளை தொடுகிறவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் விளக்கத்தில் இருக்கும்போது எதின்மேல் படுத்துக் கொள்கிறாளோ எதின்மேல் உட்கார்கிறாளோ அதெல்லாம் தீட்டாயிருக்கும். அவளுடைய படுக்கையை தொடுகிறவன் எவனும் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் உட்கார்ந்த இருக்கையை தொடுகிறவன் எவனும் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் படுக்கையின் மேலாகிலும் அவள் உட்கார்ந்த இருக்கையின் மேலாகிலும் இருந்த எதையாகிலும் தொட்டவன் மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பானாக. ஒருவன் அவளோடே படுத்து கொண்டதும் அவளுடைய தீட்டு அவன் மேல் பட்டிருந்தால் அவன் 7 நாட்கள் தீட்டாயிருப்பானாக. அவன் படுக்கிற படுக்கையும் தீட்டுப்படும். ஒரு பெண் விலகியிருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய இரத்தம் அநேக நாட்கள் ஊறிக்கொண்டிருந்தால் அல்லது அந்த காலத்திற்கும் அதிகமாக அது இருக்கும் நாட்களெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால் தன் விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த இருக்கையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டைப் போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளைத் தொடுகிறவன் எவனும் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலை வரை தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் தன் இரத்தப்போக்கு நின்று சுத்தமானபோது அவள் 7 நாட்கள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாக இருப்பாள். எட்டாம் நாளிலே இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரக்கடவள். ஆசாரியன் அவைகளில் ஒன்றை பாவநிவாரணபலியும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியுமாக அவளுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் அவளுடைய இரத்தப்போக்கின் நிமித்தம் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் மரணமடையாமல் இருக்க இப்படி நீங்கள் அவர்களுடைய தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைப்பீர்களாக. விந்து கழிதல் உள்ளவனுக்கும் விந்து கழிந்ததினாலே தீட்டானவனுக்கும் இரத்தப்போக்கு பலவீனமுள்ளவளுக்கும் விந்து கழிதல் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தீட்டாயிருக்கிறவர்களோடே படுத்துக்கொண்டவனுக்கும் உரிய விதிமுறைகள் இதுவே என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 16. ஆரோனின் இரண்டு மகன்கள் யெகோவாவுடைய சந்நிதியிலே சேர்ந்து மரணமடைந்த பின்பு யெகோவா மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் மரணமடையாமல் இருக்க பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்திலிருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக எல்லா நேரங்களிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைய வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவநிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி நுழைய வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல்நூல் சட்டையை அணிந்து தன் இடுப்பிற்கு சணல்நூல் உள்ளாடையை போட்டு சணல்நூல் இடுப்பு கச்சையை கட்டி சணல்நூல் தலைப்பாகையை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த உடைகள். அவன் தண்ணீரில் குளித்து அவைகளை அணிந்து கொண்டு இஸ்ரவேல் மக்களாகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்கக் கடவன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேரச் செய்து அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டுக் கடாக்களையும் குறித்து யெகோவாவுக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக் கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு யெகோவாவுக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை பாவநிவாரண பலியாக சேரச் செய்து போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக் கடாவை அதைக் கொண்டு பாவநிவர்த்தி உண்டாகவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போகவிடவும் யெகோவாவுடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவநிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவநிவாரணத்திற்கான காளையை கொண்டு வந்து அதைக் கொன்று யெகோவாவுடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்புத் தணலினால் தூபக்கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட நறுமண தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாகக் கொண்டு வந்து தான் மரணமடையாமல் இருக்க தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக யெகோவாவுடைய சந்நிதியில் நெருப்பின் மேல் தூபவர்க்கத்தை போடக்கடவன். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்திற்கு முன்பாக 7 முறை தன் விரலினால் தெளிக்கக் கடவன். பின்பு மக்களுடைய பாவநிவாரண பலியான வெள்ளாட்டுக் கடாவை அவன் கொன்று அதின் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதின் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் மக்களுடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்யக்கடவன். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கக்கூடாது. பின்பு அவன் யெகோவாவுடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக் கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்துக் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 முறை அதின் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் மக்களின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்புக்கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து முடிந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவைச் சேரச்செய்து அதின் தலையின்மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதின்மேல் இஸ்ரவேல் மக்களுடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின்மேல் சுமத்தி அதை அதற்கான ஒருவன் கையில் கொடுத்து வனாந்திரத்திற்கு அனுப்பிவிடுவானாக. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போகவிடக்கடவன். ஆரோன் ஆசரிப்புக் கூடாரத்திற்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும்போது அணிந்திருந்த சணல்நூல் உடைகளைக் கலற்றி அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே தண்ணீரில் குளித்து தன் உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகனபலியையும் மக்களின் சர்வாங்க தகனபலியையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்து பாவநிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின்மேல் எரிக்கக் கடவன். போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து பின்பு முகாமிற்குள் வருவானாக. பாவநிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இரத்தம் கொண்டுவரப்பட்ட பாவநிவாரண பலியாகிய காளையையும் பாவநிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் முகாமிற்கு வெளியே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் நெருப்பிலே சுட்டெரிக்கக் கடவர்கள். அவைகளை சுட்டெரித்தவன் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து பின்பு முகாமிற்குள் வருவானாக. ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே இஸ்ரவேலனானாலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியனானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நிரந்தரமான கட்டளையாக இருப்பதாக. யெகோவாவுடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்க உங்களுக்காக பாவநிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நிரந்தரமான கட்டளை. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பனுடைய பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை செய்யப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அவன் பரிசுத்த உடைகளாகிய சணல்நூல் உடைகளை அணிந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்புக் கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியர்களுக்காகவும் சபையின் சகல மக்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். இப்படி வருடத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் மக்களுக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவநிவிர்த்தி செய்வது உங்களுக்கு நிரந்தரமான கட்டளையாக இருப்பதாக என்று சொல் என்றார். யெகோவா மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். லேவியராகமம் அத்தியாயம் 17. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவனுடைய மகன்களோடும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது யெகோவா கட்டளையிடுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலாகிய யெகோவாவுடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக யெகோவாவுக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் முகாமிற்குள்ளேயோ அல்லது வெளியேயோ அதைக் கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக கருதப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் மக்களுக்குள் இல்லாமல் அறுப்புண்டு போவான். ஆகையால் இஸ்ரவேல் மக்கள் வெளியிலே பலியிடுகிற தங்களுடைய பலிகளை ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலில் ஆசாரியனிடத்தில் யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை யெகோவாவுக்கு சமாதான பலிகளாக செலுத்தக் கடவர்கள். அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலில் இருக்கிற யெகோவாவுடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை யெகோவாவுக்கு நறுமண வாசனையாக எரிக்கக் கடவன். தாங்கள் முறைகேடான முறையில் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாமல் இருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறைதோறும் அவர்களுக்கு நிரந்தரமான கட்டளையாக இருப்பதாக. மேலும் நீ அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்க தகனபலி முதலானவைகளை செலுத்தி அதை ஆசரிப்புக் கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிட்டால் அவன் தன் மக்களுக்குள் இல்லாமல் அறுப்புண்டு போவான் என்று சொல். இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் எந்த ஒரு இரத்தத்தை சாப்பிட்டால் இரத்தத்தை சாப்பிட்ட அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தைத் திருப்பி அவன் தன் மக்களுக்குள் இல்லாதபடி அவனை அறுப்புண்டு போகச் செய்வேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின்மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவநிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆகவே உங்களில் ஒருவனும் இரத்தம் சாப்பிட வேண்டாம். உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் சாப்பிட வேண்டாம் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னேன். இஸ்ரவேல் மக்களிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சாப்பிடத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பறவையையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்தச்செய்து மண்ணினால் அதை மூடவேண்டும். சகல மாம்சத்திற்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது. இரத்தம் உயிருக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் சாப்பிட வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே. அதை சாப்பிடுகிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னேன். தானாக இறந்து போனதையாவது பீருண்டதையாவது சாப்பிட்டவன் எவனும் அவன் இஸ்ரவேலனானாலும் அந்நியனானாலும் தன் உடைகளைத் துவைத்து தண்ணீரில் குளித்து மாலைவரை தீட்டாயிருப்பானாக. பின்பு சுத்தமாக இருப்பான். அவன் தன் உடைகளைத் துவைக்காமலும் குளிக்காமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 18. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செயல்களின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செயல்களின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடங்கள். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. ஆகையால் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளக்கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் யெகோவா. ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்குவதற்கு அவளை சேரக்கூடாது. நான் யெகோவா. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கக்கூடாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கக்கூடாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கக்கூடாது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கக்கூடாது. உன் மகனுடைய மகளையாவது உன் மகளுடைய மகளையாவது நிர்வாணமாக்கக்கூடாது. அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த மகளை நிர்வாணமாக்கக்கூடாது. அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கக்கூடாது. அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின உறவானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கக்கூடாது. அவள் உன் தாய்க்கு நெருங்கின உறவானவள். உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கக்கூடாது. அவன் மனைவியை சேராதே. அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. உன் மருமகளை நிர்வாணமாக்கக்கூடாது. அவள் உன் மகனுக்கு மனைவி. அவளை நிர்வாணமாக்கக்கூடாது. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கக்கூடாது. அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். ஒரு பெண்ணையும் அவளுடைய மகளையும் நிர்வாணமாக்கக்கூடாது. அவளுடைய மகன்களின் மகளையும் மகளின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி திருமணம் செய்யக்கூடாது. இவர்கள் அவளுக்கு நெருங்கின உறவானவர்கள். அது முறைகேடு. உன் மனைவி உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்குவதற்காக அவளை திருமணம் செய்யக்கூடாது. பெண்ணானவள் மாதவிலக்கால் விலக்கப்பட்டிருக்கும்போது அவளை நிர்வாணமாக்க அவளோடே சேராதே. பிறனுடைய மனைவியோடே சேர்ந்து உடலுறவு கொண்டு அவள் மூலம் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேகு தெய்வத்திற்கென்று தீயில் பலியாக்க இடம் கொடுக்காதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் யெகோவா. பெண்ணோடு உடலுறவு செய்வது போல ஆணோடே உடலுறவு செய்ய வேண்டாம். அது அருவறுப்பானது. எந்த ஒரு மிருகத்தோடும் நீ உடலுறவு கொண்டு அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். பெண்ணானவள் மிருகத்தோடே உடலுறவு கொள்ள ஏதுவாக அதற்கு முன்பாக நிற்கக்கூடாது. அது அருவறுப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்துவிடுகிற மக்கள் இவைகள் எல்லாவற்றாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் மக்களைப் புறக்கணித்துவிடும். இந்த அருவருப்புகளையெல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர்கள் செய்ததினாலே தேசம் தீட்டானது. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த மக்களை தேசம் புறக்கணித்ததைப் போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும்போது அது உங்களையும் புறக்கணிக்காதிருக்க, நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு, தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் ஒன்றையாவது யாராவது செய்தால், செய்த அந்த ஆத்துமாக்கள் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலிருக்க என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 19. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் யெகோவாவாகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை அனுசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. சிலைகளை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நீங்கள் சமாதான பலியை யெகோவாவுக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாக செலுத்துங்கள். நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை சாப்பிட வேண்டும். மூன்றாம் நாள் வரை மீதியானது நெருப்பிலே சுட்டெரிக்கப்படக்கடவது. மூன்றாம் நாளில் அதில் எதையாகிலும் சாப்பிட்டால் அருவருப்பாயிருக்கும், அது அங்கீகரிக்கப்படமாட்டாது. அதை சாப்பிடுகிறவன் யெகோவாவுக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினதினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போவான். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், சிந்திக்கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும், அதிலே சிந்திக்கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும், அவைகளை ஏழைகளுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நீங்கள் திருடாமலும் வஞ்சனை செய்யாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தைக் கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் யெகோவா. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் வரை உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. செவிடனை நிந்திக்காமலும் குருடனுக்கு முன்னே தடைகளை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் யெகோவா. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்திற்கு பயப்படாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயந்தீர்ப்பாயாக. உன் மக்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாதே. பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். நான் யெகோவா. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே. பிறன்மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் மக்கள் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் யெகோவா. என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக. உன் மிருகங்களை வேறு இனத்தோடே பெருகச் செய்யாதே. உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளைக் கலந்து விதைக்காதே. சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த உடையை அணியாதே. ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு ஆணுக்கு நியமிக்கப்பட்டவளாக இருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாக விடப்படாமலும் இருக்க, அவளோடே ஒருவன் காம உணர்வுடன் உடலுறவு கொண்டால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும். அவள் சுதந்திரமுள்ளவள் அல்ல. அவன் தன் குற்ற நிவாரண பலியாக ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே யெகோவாவுடைய சந்நிதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வரக்கடவன். அதினாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்காக யெகோவாவுடைய சந்நிதியில் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் அந்த தேசத்தில் வந்து சாப்பிடத்தக்க பழங்களைத் தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் பழங்களை விருத்தசேதனம் இல்லாதவைகளென்று கருதுவீர்களாக. 3 வருடங்கள் அது சாப்பிடப்படாமல் விருத்தசேதனம் இல்லாததாக உங்களுக்கு கருதப்பட வேண்டும். பின்பு 4ஆம் வருடத்திலே அவைகளின் பழங்களெல்லாம் யெகோவாவுக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாக இருக்கும். 5ஆம் வருடத்திலே அவைகளின் பழங்களை சாப்பிடலாம். இப்படி அவைகளின் பலன் உங்களுக்குப் பெருகும். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. யாதொன்றையும் இரத்தத்துடன் சாப்பிடவேண்டாம். குறி கேட்காமலும் நாள் பார்க்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் தலைமுடியை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் உடலை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமலும் இருப்பீர்களாக. நான் யெகோவா. தேசத்தார் வேசித்தனம் செய்து தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடி உன் மகளை வேசித்தனம் செய்ய விடுகிறதினாலே பரிசுத்த குலைச்சலாக்காதே. என் ஓய்வு நாட்களை அனுசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் யெகோவா. மாந்திரீகம் செய்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களைத் தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனப்படுத்தி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் யெகோவா. யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோடே தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம். உங்களிடத்தில் குடியிருக்கிற அந்நியனை இஸ்ரவேலனைப் போல கருதி நீங்கள் உங்களில் அன்பு செலுத்துவது போல அவனிலும் அன்பு செலுத்துவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. நியாயமான தராசும் நியாயமான நிறைக்கல்லும் நியாயமான மரக்காலும் நியாயமான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்த உங்கள் தேவனாகிய யெகோவா. ஆகையால் என்னுடைய கட்டளைகள் நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கக் கடவீர்கள். நான் யெகோவா என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 2. ஒருவன் உணவுபலியாகிய காணிக்கையை யெகோவாவுக்கு செலுத்த வேண்டுமானால் அவனுடைய காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக. அவன் அதின்மேல் எண்ணெய் ஊற்றி அதின்மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் நன்றியின் அடையாளமாக எரிக்கக் கடவன். அது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. அந்த உணவு பலியில் மீதியாக இருப்பது ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் சேரும். யெகோவாவுக்கு செலுத்தும் தகனபலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீ படைப்பது அடுப்பில் சமைக்கப்பட்ட உணவுபலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட புளிப்பில்லாத அதிரசங்களாகவோ எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாகவோ இருப்பதாக. நீ படைப்பது அடுப்பில் தட்டையான பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட உணவு பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக. அதை துண்டு துண்டாக பிட்டு அதின் மேல் எண்ணெய் ஊற்றுவாயாக. இது ஒரு உணவு பலி. நீ படைப்பது அடுப்பில் பொரிக்கும் பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட உணவு பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக. இப்படி செய்யப்பட்ட உணவு பலியை யெகோவாவுக்கு செலுத்துவாயாக. அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும்போது அவன் அதை பலிபீடத்தின் அருகில் கொண்டு வந்து அந்த சமைக்கப்பட்ட உணவு பலியிலிருந்து ஆசாரியன் நன்றியின் அடையாளமாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் எரிக்கக் கடவன். இது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. இந்த உணவு பலியில் மீதியானது ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் சேரும். யெகோவாவுக்கு செலுத்தும் தகனபலிகளில் இது மகா பரிசுத்தமானது. நீங்கள் யெகோவாவுக்கு செலுத்தும் எந்த உணவு பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளவைகளையும் தேன் உள்ளவைகளையும் யெகோவாவுக்கு தகனபலியாக எரிக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை யெகோவாவுக்கு செலுத்தலாம். ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகளை நறுமண வாசனையாக எரிக்கக்கூடாது. நீ படைக்கிற எந்த உணவு பலியிலும் உப்பு சேர்க்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் உணவு பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. முதற்பலன்களை உணவு பலியாக நீ யெகோவாவுக்கு செலுத்த வந்தால் புதிய பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற்பலனின் உணவுபலியாகக் கொண்டுவரக்கடவாய். அதின்மேல் எண்ணெய் ஊற்றி அதின்மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு உணவுபலி. பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து நன்றியின் அடையாளமான பங்கை அதின் தூபவர்க்கம் எல்லாவற்றுடன் எரிக்கக்கடவன். இது யெகோவாவுக்கு செலுத்தும் தகனபலி. லேவியராகமம் அத்தியாயம் 20. யெகோவா மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களிலும் இஸ்ரவேலில் குடியிருக்கிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகு தெய்வத்திற்கென்று கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் மக்கள் அவன்மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போக செய்வேன். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் மக்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண்டுகொள்ளாமல் இருந்தால், நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பின்னே மோளேகை விபச்சார மார்க்கமாக பின்பற்றின அனைவரையும் தங்கள் மக்களுக்குள் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போக செய்வேன். ஜோதிடம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்பற்றி கெட்டுப்போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போக செய்வேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். அவன் தன் தகப்பனையும் தாயையும் சபித்தான், அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்படக்கடவர்கள். தன் தகப்பனுடைய மனைவியோடே உறவு கொள்ளுகிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள். அவர்களுடைய இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் மருமகளோடே உறவு கொண்டால் இருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு செய்தார்கள், அவர்களுடைய இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் பெண்ணோடே உடலுறவு கொள்கிறது போல ஆணோடே உடலுறவு கொண்டால் அருவறுப்பான காரியம் செய்த அந்த இருவரும் கொலை செய்யப்படக்கடவர்கள், அவர்களுடைய இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் ஒரு பெண்ணையும் அவள் தாயையும் திருமணம் செய்தால் அது முறைகேடு. இந்தவித முறைகேடு உங்களுக்குள் இல்லாதபடி அவனையும் அவர்களையும் நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். ஒருவன் மிருகத்தோடே உடலுறவு கொண்டால் அவன் கொலை செய்யப்படக்கடவன், அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவீர்கள். ஒரு பெண் யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து உடலுறவு கொண்டால் அந்த பெண்ணையும் அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவாய். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது மகளாயிருக்கிற தன் சகோதரியை சேர்த்துக்கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் மக்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான், அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் மாதவிடாய் உள்ள பெண்ணுடன் உடலுறவு கொண்டு அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய இரத்தப்போக்கை திறந்து அவளும் தன் இரத்தப்போக்கை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போக வேண்டும். உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காதே. அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான், அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள், வாரிசு இல்லாமல் சாவார்கள். ஒருவன் தன் சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்தால் அது அசுத்தம், தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான், அவர்கள் வாரிசு இல்லாமல் இருப்பார்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை வாந்தி பண்ணாதபடி நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிடுகிற மக்களுடைய பழக்கவழக்கங்களின்படி நடக்காதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை வெறுத்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுடன் சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சொந்தமாகக் கொடுப்பேன். உங்களை மற்ற மக்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய யெகோவா நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் செய்து நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவறுப்பாக்காமல் இருப்பீர்களாக. யெகோவாவாகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற மக்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஜோதிடம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாக இருக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவர்களுடைய இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 21. பின்பு யெகோவா மோசேயை நோக்கி, ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் மக்களில் இறந்து போன ஒருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாதென்று அவர்களோடே சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் மகனும் தன் மகளும் தன் சகோதரனும் ஆணுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்திலிருக்கிற கன்னிப்பெண்ணான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கிய உறவுமுறையான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். தன் மக்களுக்குள்ளே பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தக்கூடாது. அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்துக் கொள்ளாமலும் தங்கள் உடலை கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராக இருப்பார்களாக. அவர்கள் யெகோவாவின் தகனபலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களாதலால் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். ஆகையால் வேசியையாகிலும் கற்பை இழந்தவளையாகிலும் திருமணம் செய்யக்கூடாது. தன் கணவனாலே விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது. அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவாவாகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாக இருப்பானாக. ஆசாரியனுடைய மகள் வேசித்தனம் செய்து தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் நெருப்பிலே சுட்டெரிக்கப்படக்கடவள். தன் சகோதரர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டவனும் அவனுக்குரிய உடைகளை அணியும்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டவனுமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் தலைப்பாகையை எடுக்காமலும் தன் உடைகளை கிழித்து கொள்ளாமலும் சடலம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன்மேல் இருக்கிறதே. நான் யெகோவா. கன்னியாக இருக்கிற பெண்ணை அவன் திருமணம் செய்ய வேண்டும். விதவையானாலும் விவாகரத்து செய்யப்பட்டவளையானாலும் கற்பு குலைந்தவளையானாலும் வேசியையானாலும் திருமணம் செய்யாமல் தன் மக்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை திருமணம் செய்ய கடவன். அவன் தன் வித்தை தன் மக்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற யெகோவா என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே உடல் ஊனமுள்ளவன் தலைமுறைதோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரக்கூடாது. ஊனமுள்ள ஒருவனும் அணுகக்கூடாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட உறுப்புள்ளவனானாலும் கால் ஒடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் கூன் விழுந்தவனானாலும் குள்ளமானவனானாலும் கண்பார்வை இழந்தவனானாலும் சொரியனானாலும் அசடு உள்ளவனானாலும் விதை நசுங்கினவனானாலும் அணுகக்கூடாது. ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியாரில் உடல் ஊனமுள்ள ஒருவனும் யெகோவாவின் தகனபலிகளை செலுத்த வரக்கூடாது. அவன் உடல் ஊடமுள்ளவனாக இருப்பதால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த வரக்கூடாது. அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானவைகளிலும் மற்ற பரிசுத்தமானவைகளிலும் சாப்பிடலாம். ஆனாலும் அவன் உடல் ஊனமுள்ளவன், ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத்தின் அருகில் சேராமலும் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா என்று சொல் என்றார். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் மகன்களோடும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் சொன்னான். லேவியராகமம் அத்தியாயம் 22. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மக்கள் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த பொருட்களைக் குறித்து ஆரோனும் அவனுடைய மகன்களும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நான் யெகோவா. அன்றியும் நீ அவர்களை நோக்கி, உங்கள் தலைமுறைகளிலுள்ள சந்ததியாரில் யாராவது தான் தீட்டுப்பட்டிருக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் யெகோவாவுக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அருகில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்நிதியில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல். நான் யெகோவா. ஆரோனின் சந்ததியாரில் எவன் தொழுநோயாளியோ எவன் விந்து கழிதல் உள்ளவனோ அவன் சுத்தமாகும் வரை பரிசுத்தமானவைகளில் சாப்பிடக்கூடாது. பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் விந்து கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் மாலைவரை தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தண்ணீரில் குளிக்கும் வரை பரிசுத்தமானவைகளில் சாப்பிடக்கூடாது. சூரியன் மறைந்த பின்பு சுத்தமாக இருப்பான். அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் சாப்பிடலாம். அது அவனுடைய ஆகாரம். தானாக செத்ததையும் பீருண்டதையும் அவன் சாப்பிடுகிறதினாலே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் யெகோவா. ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதன் காரணமாக மரணமடையாமல் இருக்க என் கட்டளையைக் காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா. அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் சாப்பிடக்கூடாது. ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலிவேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் சாப்பிடக்கூடாது. ஆசாரியனால் பணத்திற்கு வாங்கப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் சாப்பிடலாம். ஆசாரியனுடைய மகள் அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே சாப்பிடக்கூடாது. விதவையான அல்லது விவாகரத்து செய்யப்பட்டவளான ஆசாரியனுடைய மகள் பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பனுடைய வீட்டில் தன்னுடைய இளவயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாளென்றால் அவள் தன் தகப்பனுடைய ஆகாரத்தில் சாப்பிடலாம். அந்நியனாகிய ஒருவனும் அதில் சாப்பிடக்கூடாது. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் சாப்பிட்டிருந்தால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாக சேர்த்து பரிசுத்தமானவைகளுடன் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். அவர்கள் யெகோவாவுக்கு படைக்கிற இஸ்ரவேல் மக்களுடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் அவைகளை சாப்பிடுகிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமரச் செய்யாமலும் இருப்பார்களாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவனுடைய மகன்களோடும் இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின்படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக யெகோவாவுக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. ஊனமுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம். அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது யெகோவாவுக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்தப் போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு ஊனமில்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும். குருடு, எலும்பு முறிந்தவை, முடம், கட்டிகள் உள்ளவை, சொறி, புண் முதலிய குறைபாடு உள்ளவைகளை நீங்கள் யெகோவாவுக்கு செலுத்தாமலும் அவைகளாலே யெகோவாவுக்கு பலிபீடத்தின் மேல் தகனபலியிடாமலும் இருப்பீர்களாக. நீண்ட அல்லது குறுகின உறுப்புள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக செலுத்தலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்படமாட்டாது. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயப்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் யெகோவாவுக்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. அந்நியர்களின் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்த வேண்டாம். அவைகளின் குறைபாடும் ஊனமும் அவைகளில் இருக்கிறது. அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, ஒரு கன்றாவது செம்மறியாட்டுக் குட்டியாவது வெள்ளாட்டுக் குட்டியாவது பிறந்தால் அது 7 நாட்கள் தன் தாயினிடத்தில் இருப்பதாக. 8ஆம் நாள் முதல் அது யெகோவாவுக்கு தகனபலியாக அங்கீகரிக்கப்படும். பசுவையும் அதின் கன்றையும் ஆட்டையும் அதின் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம். யெகோவாவுக்கு நன்றிபலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக அதை செலுத்துவீர்களாக. அந்நாளிலேயே அதை சாப்பிட்டுவிட வேண்டும். விடியற்காலம் வரை நீங்கள் அதில் ஒன்றையும் மீதியாக வைக்க வேண்டாம். நான் யெகோவா. நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யக்கடவீர்கள். நான் யெகோவா. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் மக்கள் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா. நான் உங்களுக்கு தேவனாக இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்தேன். நான் யெகோவா என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 23. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக அனுசரிக்கும்படி நீங்கள் கூறவேண்டிய யெகோவாவுடைய பண்டிகை நாட்களாவன 6 நாட்களும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் குடியிருப்புகளிலெல்லாம் யெகோவாவுக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாக இருப்பதாக. சபை கூடி வந்து பரிசுத்தமாக அனுசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் அறிவிக்க வேண்டிய யெகோவாவின் பண்டிகைகளாவன 14ஆம் தேதி மாலை நேரமாகிய வேளையிலே யெகோவாவின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே யெகோவாவுக்கு புளிப்பில்லாத அப்பப் பண்டிகையுமாக இருக்கும். 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிட வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் யெகோவாவுக்கு தகனபலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதின் விளைச்சலை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலியாக 1 வயதுடைய பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலியாக ஒரு மரக்காலிலே 1/10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய உணவு பலியையும், திராட்சைப்பழ ரசத்திலே கார்படியாகிய பானபலியையும் செலுத்தக்கடவீர்கள். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமும் வாட்டிய கதிரையும் பச்சை கதிரையும் சாப்பிட வேண்டாம். இது உங்களுடைய குடியிருப்புகளிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் கை கொள்ள வேண்டிய நிரந்தரமான கட்டளை. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத் துவங்கி 7 வாரங்கள் முடிந்த பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் வரை கணக்கிட்டு யெகோவாவுக்கு புதிய உணவு பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 1/10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக வேக வைக்கப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வீடுகளிலிருந்து யெகோவாவுக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து அப்பத்தோடே கூட யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலியாக 1 வயதுடைய பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலியாக அவைகளுக்குரிய உணவு பலியையும் பானபலியையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவைப் பாவநிவாரண பலியாகவும் ஒரு வயதுடைய இரண்டு ஆட்டுக்குட்டிகளைச் சமாதான பலியாகவும் செலுத்தக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளோடும் கூட யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டக்கடவன். யெகோவாவுக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். அந்த நாள் உங்களுக்கு சபைகூடும் பரிசுத்த நாள் என்று கூறவேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் வீடுகளிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் கைக்கொள்ள வேண்டிய நிரந்தரமான கட்டளை. உங்கள் தேசத்தின் விளைச்சலை நீங்கள் அறுக்கும்போது வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் அந்நியனுக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் நினைவுகூறுதலாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாக இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் யெகோவாவுக்கு தகனபலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவநிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி யெகோவாவுக்கு தகனபலி செலுத்தக்கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவநிவர்த்தி செய்யப்படும் பாவநிவாரண நாளாக இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் மக்களுக்குள் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் மக்களின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வீடுகளிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் கை கொள்ள வேண்டிய நிரந்தரமான கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி மாலை துவக்கி மறுநாள் மாலை வரை உங்கள் ஓய்வை அனுசரிப்பீர்களாக என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாட்களும் யெகோவாவுக்கு அனுசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஏழு நாட்களும் யெகோவாவுக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள். எட்டாம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே யெகோவாவுக்கு தகனபலி செலுத்த கடவீர்கள். அது அனுசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் யெகோவாவுடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் யெகோவாவுக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாட்களுக்கு தக்கதாக யெகோவாவுக்கு சர்வாங்க தகனபலி, உணவு பலி, இரத்த பலி, பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாக அனுசரிப்பதற்காக நீங்கள் அறிவிக்க வேண்டிய யெகோவாவுடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் யெகோவாவுக்கு பண்டிகையை ஏழு நாட்கள் அனுசரிப்பீர்களாக. முதலாம் நாளிலும் ஓய்வு, எட்டாம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான மரங்களின் பழங்களையும் பேரிச்சை மரங்களின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற மரங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய யெகோவாவுடைய சந்நிதியில் ஏழு நாட்களும் மகிழ்ச்சியாக இருங்கள். வருடந்தோறும் ஏழு நாட்கள் யெகோவாவுக்கு இந்த பண்டிகையை அனுசரிப்பீர்களாக. இது உங்கள் தலைமுறைதோறும் கை கொள்ள வேண்டிய நிரந்தரமான கட்டளை. ஏழாம் மாதத்தில் அதை அனுசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்தபோது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்கச் செய்ததை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாட்கள் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லோரும் கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்று சொல் என்றார். அப்படியே மோசே யெகோவாவுடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிவித்தான். லேவியராகமம் அத்தியாயம் 24. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்துப் பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் மக்கள் உன்னிடத்தில் கொண்டுவரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்புக் கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் மாலை தொடங்கி விடியற்காலம் வரை யெகோவாவுடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்றுவானாக. இது உங்கள் தலைமுறைதோறும் கைக்கொள்ள வேண்டிய நிரந்தரமான கட்டளை. அவன் எப்பொழுதும் யெகோவாவுடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்கக் கடவன். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பமும் மரக்காலிலே 1/2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ யெகோவாவுடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் 6 அப்பங்கள் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கிலும் சுத்தமான தூபவர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்துடன் இருந்து நன்றியின் அடையாளமாக யெகோவாவுக்கேற்ற தகனபலியாக இருக்கும். அப்பத்தை நிரந்தரமான உடன்படிக்கையாக இஸ்ரவேல் மக்கள் கையிலே வாங்கி ஓய்வு நாள்தோறும் யெகோவாவுடைய சந்நிதியில் அடுக்கி வைப்பானாக. அது ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே சாப்பிடுவார்களாக. நிரந்தரமான கட்டளையாக யெகோவாவுக்கு செலுத்தப்படும் தகனபலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கும் என்றார். அக்காலத்திலே இஸ்ரவேலை சேர்ந்த பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் பிறந்த மகனாகிய ஒருவன் இஸ்ரவேல் மக்களோடு புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் முகாமிலே சண்டையிட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலை சார்ந்த அந்த பெண்ணின் மகன் யெகோவாவின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனுடைய தாயின் பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்பிரியின் மகள். யெகோவாவின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் வரை அவனை காவலில் வைத்தார்கள். அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி, தூஷித்தவனை முகாமிற்கு வெளியே கொண்டு போ. கேட்டவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளை அவனுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லோரும் அவனை கல்லெறிவார்களாக. மேலும் நீ இஸ்ரவேல் மக்களை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். யெகோவாவுடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை கல்லெறிய வேண்டும். அந்நியனானாலும் இஸ்ரவேலனானாலும் யெகோவாவின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் மிருகத்திற்கு மிருகம் கொடுக்கக்கடவன். ஒருவன் மற்றவனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்படக்கடவது. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் அதற்கு பதிலாக வேறு மிருகம் கொடுக்க வேண்டும். மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்படக்கடவன். உங்களில் அந்நியனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா என்று சொல் என்றார். அப்படியே நிந்தித்தவனை முகாமிற்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல் மக்களிடம் சொன்னான். யெகோவா மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். லேவியராகமம் அத்தியாயம் 25. யெகோவா சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு தேசம் யெகோவாவுக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருடங்கள் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை நறுக்கி அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருடத்திலோ தேசத்திற்கு யெகோவாவுக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வாக இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை நறுக்காமலும் தானாக விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை நறுக்காமல் விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு வருடமாக இருப்பதாக. தேசத்தின் ஓய்விலே விளைகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. உன்னுடைய வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்திற்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்திற்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக. மேலும் 7 ஓய்வு வருடங்களுள்ள 7 வருடங்களை கணக்கிடுவாயாக. அந்த 7 ஓய்வு வருடங்களும் 49 வருடங்களாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எக்காள சத்தம் தொனிக்க செய்ய வேண்டும். பாவநிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்காள சத்தம் தொனிக்கச் செய்யவேண்டும். 50வது வருடத்தைப் பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதின் குடிமக்களுக்கெல்லாம் விடுதலை கூறக்கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருடம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் சொந்த இடத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பிப் போகக் கடவன். அந்த 50ஆம் வருடம் உங்களுக்கு யூபிலி வருடமாக இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாக விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை நறுக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அது யூபிலி வருடம். அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருடத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அந்த யூபிலி வருடத்தில் உங்களில் அவனவன் தன் சொந்த இடத்திற்கு திரும்பிப் போக கடவன். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது விலை கொடுத்து வாங்கினாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. யூபிலி வருடத்திற்கு பின்வரும் வருடங்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிறனிடத்தில் வாங்குவாயாக. பலனுள்ள வருடங்களின் தொகைக்கேற்ப அவன் உனக்கு விற்பானாக. பலனுள்ள வருடங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறதினால் வருடங்களின் எண்ணிக்கை அதிகமானால் விலையேறவும் வருடங்களின் எண்ணிக்கை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். உங்களில் ஒருவனும் மற்றவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கக் கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாக குடியிருப்பீர்கள். பூமி தன் பலனை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாக இருப்பீர்கள். 7ஆம் வருடத்தில் எதை சாப்பிடுவோம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருடத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கைகூடி வரச் செய்வேன். அது உங்களுக்கு 3 வருடங்களின் பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருடத்திலே விதைத்து 9ஆம் வருடம் வரை பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதின் பலன் விளையும் வரை பழைய பலனை சாப்பிடுவீர்கள். தேசம் என்னுடையதாக இருக்கிறதினால் நீங்கள் நிலங்களை நிரந்தரமாக விற்க வேண்டாம். நீங்கள் அந்நியர்களும் என்னிடத்தில் தற்கால குடிகளுமாக இருக்கிறீர்கள். உங்கள் சொந்தமான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடங்கொடுக்கக் கடவீர்கள். உங்கள் சகோதரன் ஏழ்மையடைந்து தன் சொந்த இடத்திலே சிலதை விற்றால் அவன் உறவினன் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கக் கடவன். அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் அதை விற்றபின் சென்ற வருடங்களின் தொகையை கழித்துவிட்டு மீதமுள்ள தொகையை உயர்த்தி வாங்கினவனுக்கு கொடுத்து அவன் தன் சொந்த இடத்திற்கு திரும்பிப் போகக் கடவன். அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருடம் வரை இருந்து யூபிலி வருடத்திலே அது விடுதலையாகும். அப்பொழுது அவன் தன் சொந்த இடத்திற்கு திரும்பப் போவான். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள தன் குடியிருக்கும் வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருடத்திற்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம். ஒரு வருடத்திற்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திற்குள்ளே அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்திலுள்ள அந்த வீடு தலைமுறைதோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருடத்திலும் அது விடுதலையாகாது. மதில் சூழப்படாத கிராமங்களிலுள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும். அவைகள் மீட்கப்படலாம். யூபிலி வருடத்தில் அவைகள் விடுதலையாகும். லேவியர்களின் சொந்த இடமாகிய பட்டணங்களிலுள்ள வீடுகளையோ லேவியர்கள் எக்காலத்திலும் மீட்டுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே லேவியர்களுடைய பட்டணங்களிலுள்ள வீடுகள் அவர்களுக்குரிய சொந்தமாக இருப்பதால் லேவியர்களிடத்தில் அவனுடைய சொந்தமான பட்டணத்திலுள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருடத்தில் விடுதலையாகும். அவர்கள் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படக்கூடாது. அது அவர்களுக்கு நிரந்தர சொந்தமாக இருக்கும். உன் சகோதரன் ஏழ்மையடைந்து வசதியில்லாமல் போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அந்நியனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியையாவது லாபத்தையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னுடன் பிழைக்க செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை லாபத்திற்கும் கொடுக்காதே. உங்களுக்கு கானான் தேசத்தைக் கொடுத்து உங்களுக்கு தேவனாக இருப்பதற்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்த உங்கள் தேவனாகிய யெகோவா நானே. உன் சகோதரன் ஏழ்மையடைந்து உனக்கு விற்கப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல வேலை செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னுடன் இருந்து யூபிலி வருடம் வரை உன்னிடத்தில் வேலை செய்யவேண்டும். பின்பு தன் பிள்ளைகளோடுங்கூட உன்னை விட்டு விலகி தன் குடும்பத்தாரிடத்திற்கும் தன் முற்பிதாக்களின் சொந்த இடத்திற்கும் திரும்பிப் போகக் கடவன். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படச் செய்த என்னுடைய வேலைக்காரர்கள். ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படக்கூடாது. நீ அவனை கடினமாக நடத்தாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற அந்நிய மக்களாக இருக்க வேண்டும். அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம். உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய மக்களிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளைக் கொண்டு அவர்களை உங்களுக்கு சொந்தமாக்கலாம். அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சொந்தமாக்கும்படி நீங்கள் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம். உங்கள் சகோதரர்களாகிய இஸ்ரவேல் மக்களோ ஒருவரையொருவர் கடினமாக நடத்தக்கூடாது. உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வந்தனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விற்கப்பட்டு போனால் அவன் விற்கப்பட்டு போன பின் திரும்ப மீட்கலாம். அவனுடைய சகோதரர்களில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய தகப்பனின் சகோதரனாவது அந்த சகோதரனுடைய மகனாவது அவன் குடும்பத்திலுள்ள அவனை சேர்ந்த உறவினரில் யாராவது அவனை மீட்கலாம். தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ளலாம். அவன் தான் விற்கப்பட்ட வருடம் துவங்கி யூபிலி வருடம் வரைக்கும் உள்ள காலத்தை தன்னை விலைக்கு வாங்கியவனுடன் கணக்கு பார்க்கக் கடவன். அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல வருடத்தொகைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்னும் அநேக வருடங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரயத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க கடவன். யூபிலி வருடம் வரை மீதியாக இருக்கிற வருடங்கள் கொஞ்சமாக இருந்தால் அவனோடே கணக்கு பார்த்து தன் வருடங்களுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும். இவன் வருடத்திற்கு வருடம் கூலி பொருந்தி கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவன் இவனை உனக்கு முன்பாக கடினமாக நடத்தக்கூடாது. இப்படி இவன் மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடு கூட இவனுடைய பிள்ளைகளும் யூபிலி வருடத்தில் விடுதலையாவார்கள். இஸ்ரவேல் மக்கள் என் ஊழியக்காரர்கள். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்த என் ஊழியக்காரர்களே. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. லேவியராகமம் அத்தியாயம் 26. நீங்கள் உங்களுக்கு சிலைகளையும் உருவங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் வடித்த கல்லை வணங்குவதற்காக உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய யெகோவா. என் ஓய்வு நாட்களை அனுசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக. நான் யெகோவா. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யச் செய்வேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் பழங்களையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாக குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். தத்தளிக்க செய்பவர்கள் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். கொடிய மிருகங்களை தேசத்தில் இல்லாமல் ஒழியச் செய்வேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் எதிரிகளை துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களோடே என் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். போன வருடத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாக பழையதை அகற்றுவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நிறுவுவேன். என் ஆத்துமா உங்களை வெறுப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இல்லாமல் நான் அவர்களுடைய தேசத்திலிருந்து உங்களை புறப்படச் செய்து உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்கச்செய்த உங்கள் தேவனாகிய யெகோவா, நீங்கள் எனக்கு செவிகொடுக்காமலும் இந்தக் கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை வெறுத்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறுவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், கண்களை பார்வையிழக்கச் செய்கிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் நோயையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரச்செய்வேன். நீங்கள் விதைக்கும் விதை வீணாயிருக்கும், உங்கள் எதிரிகள் அதின் பலனை சாப்பிடுவார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக தோற்கடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைவர்கள் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இந்த விதமாக நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடுக்காமல் இருந்தால், உங்கள் பாவங்களின் காரணமாக மேலும் 7 மடங்காக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். உங்கள் பெலன் வீணாக செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் பழங்களையும் கொடுக்காது. நீங்கள் எனக்கு செவிகொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால், நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 மடங்கு வாதையை உங்கள் மேல் வரச்செய்து உங்களுக்குள்ளே வெளியின் கொடிய மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகள் இல்லாதவர்களாக்கி உங்கள் மிருகஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக செய்யும். உங்கள் வழிகள் பாழாய்க்கிடக்கும். நான் கொடுக்கும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் காரணமாக 7 மடங்காக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரச்செய்து நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். எதிரியின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது 10 பெண்கள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தியடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடுக்காமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களுக்காக உங்களை 7 மடங்காக தண்டிப்பேன். உங்கள் மகன்களின் மாம்சத்தையும் உங்கள் மகள்களின் மாம்சத்தையும் சாப்பிடுவீர்கள். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை உடைத்து உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். என் ஆத்துமா உங்களை வெறுக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழாக்கி உங்கள் நறுமண வாசனையை முகராமல் இருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் எதிரிகள் பிரமிப்பார்கள். தேசங்களுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்களுக்கு பின்னே பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமுமாகும். நீங்கள் உங்கள் எதிரிகளின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய்க்கிடக்கிற நாட்களெல்லாம் தன் ஓய்வு நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும்போது அது உங்கள் ஓய்வு வருடங்களில் ஓய்வடையாததினாலே அது பாழாய்க்கிடக்கும் நாட்களெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். உங்களில் உயிரோடு மீதியாக இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் எதிரிகளின் தேசங்களில் மனம் சோர்வடைய செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை விரட்டும். அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்திற்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் எதிரிகளுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இருக்காது. அந்நியர்களுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் எதிரிகளின் தேசம் உங்களை அழிக்கும். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களினாலேயும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலேயும் உங்கள் எதிரிகளின் தேசங்களில் சோர்ந்து போவார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் முன்னோர்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமல்லாமல், அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்ததினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய எதிரிகளின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், நான் யாக்கோபோடே செய்த என் உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே கைவிடப்பட்டு பாழாய்க் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்ததினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் தங்கள் எதிரிகளின் தேசத்திலிருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவதற்கோ, நான் அவர்களோடே செய்த என் உடன்படிக்கையை நிராகரிப்பதற்கோ நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்களுடைய தேவனாகிய யெகோவா அவர்களுடைய தேவனாக இருக்கும்படிக்கு நான் அந்நிய மக்களின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களுடன் நான் செய்த உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூறுவேன். நான் யெகோவா என்று சொல் என்றார். யெகோவா தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசேயைக் கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. லேவியராகமம் அத்தியாயம் 27. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாராவது ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை செய்திருந்தால் பொருத்தனை செய்யப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி யெகோவாவுக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்ட ஆண் ஒருவனை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் ஒருவளை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் 1 மாதம் முதல் 5 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும் 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண்களை 15 சேக்கலாகவும் பெண்களை 10 சேக்கலாகவும் மதிக்கக் கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்த முடியாத ஏழையாக இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்கக் கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை செய்தவனுடைய தகுதிக்குத் தக்கபடி ஆசாரியன் அவனை மதிக்கக் கடவன். ஒருவன் பொருத்தனை செய்தது யெகோவாவுக்கு பலியிடப்படத்தக்க மிருகமானால் அவன் யெகோவாவுக்கு கொடுக்கிற அவைகளெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதாக. அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக. இளைத்து போனதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இளைத்து போனதையும் செலுத்தாமல் இருப்பானாக. அவன் மிருகத்திற்கு பதிலாக மிருகத்தை மாற்றிக் கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் பரிசுத்தமாக இருப்பதாக. அது யெகோவாவுக்கு பலியிடப்படத்தகாத சுத்தமில்லாத மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன். ஆசாரியன் அது நல்லதானாலும் இளைத்ததானாலும் அதை மதிப்பீடு செய்வானாக. உன் மதிப்பின்படியே இருப்பதாக. அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானாகில் உன் மதிப்போடே 1/5 கூட்டி கொடுக்க கடவன். ஒருவன் தன் வீட்டை யெகோவாவுக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்திற்கும் நிலைமைக்கும் தக்கதாக அதை மதிக்கக் கடவன். ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருப்பதாக. தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் பொருளுடன் 1/5 கூட்டி கொடுக்கக் கடவன். அப்பொழுது அது அவனுடையதாகும். ஒருவன் தனக்கு சொந்தமான வயலில் யாதொரு பங்கை யெகோவாவுக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் மதிப்பு அதன் விதைப்புக்குத் தக்கதாக இருக்க வேண்டும். 1 கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் 50 வெள்ளி சேக்கலாக மதிக்கப்பட வேண்டும். யூபிலி வருடம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும். யூபிலி வருடத்திற்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானானால் யூபிலி வருடம் வரையுள்ள மற்ற வருடங்களின்படியே ஆசாரியன் பொருட்களை கணக்கு பார்த்து அதற்கு தக்கதை உன் மதிப்பீட்டில் தள்ளுபடி செய்ய வேண்டும். வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான பொருட்களுடன் 1/5 சேர்த்துக் கொடுக்கக் கடவன். அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும். அவன் வயலை மீட்டுக்கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருடத்தில் மீட்கப்படும்போது சாபத்தீடான வயலாக யெகோவாவுக்கென்று நியமிக்கப்பட்டதாக இருப்பதாக. அது ஆசாரியனுக்கு சொந்தமான நிலமாகும். ஒருவன் தனக்கு சொந்தமான வயலாக இல்லாமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை யெகோவாவுக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருடம் வரை உன் மதிப்பின்படி பெறும் விலை இன்னதென்று ஆசாரியன் அவனோடே கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை யெகோவாவுக்குப் பரிசுத்தமாக இருக்கும்படி அவன் அந்நாளிலே கொடுக்கக்கடவன். யார் கையிலே அந்த வயலை வாங்கினானோ அந்த நிலத்திற்கு சொந்தக்காரனிடம் அது யூபிலி வருடத்தில் திரும்ப சேரும். உன் மதிப்பீடெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்காயிருக்கக்கடவது. ஒரு சேக்கலானது 20 கேரா. முதற் பிறந்தவைகள் யெகோவாவுடையது. ஆகையால் ஒருவரும் முதற் பிறந்தவைகளாகிய மிருகங்களை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளக்கூடாது. அது மாடானாலும் ஆடானாலும் யெகோவாவுடையது. சுத்தம் இல்லாத மிருகத்தினுடைய முதற்பிறந்ததாக இருந்தால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக்கொண்டு அதனுடனே 1/5 கூட்டிக் கொடுக்க கடவன். மீட்கப்படாமலிருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்படக்கடவது. ஒருவன் தன்னிடத்திலுள்ள மனிதர்களிலாவது மிருகங்களிலாவது சொந்தமான நிலத்திலாவது எதையாகிலும் யெகோவாவுக்கென்று நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளெல்லாம் யெகோவாவுக்காக பரிசுத்தமாக இருக்கும். மனிதர்களில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவர்களெல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்படக்கடவர்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் மரங்களின் பழங்களிலும் தசமபாகம் எல்லாம் யெகோவாவுக்கு உரியது. அது யெகோவாவுக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள விருப்பமாக இருந்தான் என்றால் அதனுடன் 1/5 கூட்டிக் கொடுக்க கடவன். மேய்ப்பனின் கோலில் கீழ்பட்ட ஆடுகளிலே 1/10 யெகோவாவுக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ குறைபாடுள்ளதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதை மாற்றவும் வேண்டாம். மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய இரண்டும் பரிசுத்தமாகும். அது மீட்கப்படக்கூடாதென்று அவர்களோடே சொல் என்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்படி யெகோவா சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே.
லேவியராகமம் 3. ஒருவன் சமாதானபலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் பசுவானாலும் சரி, பழுது இல்லாமல் இருப்பதை யெகோவாவுடைய சந்நிதியில் செலுத்தக்கடவன். அவன் தன் பலியின் தலையின்மேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக அதைக் கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் மகன்களாகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் 2 சிறுநீரகங்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து யெகோவாவுக்கு தகன பலியாக செலுத்துவானாக. அதை ஆரோனின் மகன்கள் பலிபீடத்தின் நெருப்பிலுள்ள கட்டைகளின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் சர்வாங்க தகனபலியின் மேல் போட்டு எரிக்கக்கடவர்கள். இது யெகோவாவுக்கு நறுமண வாசனையான தகனபலி. அவன் யெகோவாவுக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, பழுது இல்லாமல் இருப்பதை செலுத்துவானாக. அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் மகன்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடு எலும்பிலிருந்து எடுத்த முழு வாளையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 சிறுநீரகங்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து யெகோவாவுக்கு தகனபலியாக செலுத்த கடவன். அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் எரிக்க கடவன். இது யெகோவாவுக்கு செலுத்தும் தகன ஆகாரம். அவன் செலுத்துவது வெள்ளாடாக இருக்குமானால் அவன் அதை யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக அதை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆரோனின் மகன்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள். அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 சிறுநீரகங்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து யெகோவாவுக்கு தகனபலியாக செலுத்த கடவன். ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை எரிக்கக் கடவன். இது நறுமண வாசனையான தகன ஆகாரம். கொழுப்பு முழுவதும் யெகோவாவுடையது. கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் சாப்பிடக்கூடாது. இது உங்களுடைய குடியிருப்புகள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நிரந்தரமான கட்டளையாக இருக்கும் என்று சொல் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 4. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் யெகோவாவுடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் மக்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், தான் செய்த பாவத்திற்காக பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வரக்கடவன். அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதின் தலைமேல் தன் கையை வைத்து யெகோவாவுடைய சந்நிதியில் அதை கொல்லக்கடவன். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே யெகோவாவுடைய சந்நிதியில் 7 முறை தெளிக்கக் கடவன். பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே யெகோவாவுடைய சந்நிதியில் இருக்கும் நறுமண தூபபீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகனபலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் 2 சிறுநீரகங்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகனபலி பீடத்தின் மேல் எரிக்கக் கடவன். காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காளை முழுவதையும் முகாமிற்கு வெளியே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு நெருப்பிலே சுட்டரிக்கக் கடவன். சாம்பல் கொட்டப்பட்டிருக்கிற இடத்திலே அதை சுட்டரிக்கக் கடவன். கூடி வந்த இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் அறியாமையினால் பாவம் செய்து அது தங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதினால் யெகோவாவுடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்திற்காக ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிடக் கொண்டு வர வேண்டும். சபையின் மூப்பர்கள் யெகோவாவுடைய சந்நிதியில் தங்களுடைய கைகளை அதன் தலைமேல் வைக்கக் கடவர்கள். பின்பு யெகோவாவுடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து யெகோவாவுடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 முறை தெளித்து ஆசரிப்பு கூடாரத்தில் யெகோவாவுடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் இருக்கிற தகனபலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் எரித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்தது போலவே இந்த காளையையும் செய்து இப்படியே ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பின்பு காளையை முகாமிற்கு வெளியே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்கக் கடவன். இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. ஒரு பிரபு தன் தேவனாகிய யெகோவாவுடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாகக் கொண்டு வந்து அந்த கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து யெகோவாவுடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதைக் கொள்வானாக. இது பாவநிவாரணபலி. அப்பொழுது ஆசாரியன் அதின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலி பீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி, மற்ற இரத்தத்தை தகனபலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதின் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலிபீடத்தின் மேல் எரித்து, இந்த விதமாக ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சாதாரண மக்களில் ஒருவன் அறியாமையினால் யெகோவாவின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்திற்குட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்திற்காக வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவநிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகனபலியிடும் இடத்தில் அந்த பாவநிவாரண பலியை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அதின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி, மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் யெகோவாவுக்கு நறுமண வாசனையாக எரித்து, இப்படியே அவனுக்கு பாவநிவர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவநிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அந்த பாவநிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவநிவாரண பலியாக கொல்லக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவநிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி, மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து யெகோவாவுக்கு செலுத்தப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் எரிக்க வேண்டும். இந்த விதமாக அவன் செய்த பாவத்திற்கு ஆசாரியன் பாவநிவர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். லேவியராகமம் அத்தியாயம் 5. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவிக்காமல் இருந்து பாவம் செய்தால், அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இந்தவித அசுத்தமான யாதொரு பொருளையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான். மனிதர்கள் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும், ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவனாகும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கடவன். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தியில்லாதிருந்தால், அவன் செய்த குற்றத்திற்காக இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை பாவநிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகனபலியாகவும் யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வரக்கடவன். அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவநிவாரண பலிக்குரியதை முதலில் செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்திலிருந்து கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக. இது பாவநிவாரண பலி. மற்றதை நியமத்தின்படியே அவன் தகனபலியாக செலுத்தக்கடவன். இந்த விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சுகளையாவது கொண்டுவர அவனுக்கு சக்தியில்லாதிருந்தால், பாவம் செய்தவன் பாவநிவாரணத்திற்காக ஒரு கிலோ அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவநிவாரண பலியாக இருப்பதினால் அதின்மேல் எண்ணெய் ஊற்றாமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதிலே ஆசாரியன் நன்றியின் அடையாளமான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து யெகோவாவுக்கு செலுத்தும் தகனபலிகளைப் போல பலிபீடத்தின்மேல் எரிக்கக்கடவன். இது பாவநிவாரண பலி. இந்த விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்திற்காக ஆசாரியன் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மீதியானது உணவு பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, ஒருவன் யெகோவாவுக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்திற்குட்பட்டால், அவன் தன் குற்றத்திற்காக பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன்மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் மதிப்புள்ள பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதைக் குறித்து தான் செய்த குற்றத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி, அத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் செய்யத்தகாததென்று யெகோவாவுடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்திற்குட்பட்டால், அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாக இருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். அதினால் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்பிற்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் அறியாமல் செய்த குற்றத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவிர்த்தி செய்யக்கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது குற்ற நிவாரண பலி. அவன் யெகோவாவுக்கு விரோதமாக குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார். லேவியராகமம் அத்தியாயம் 6. பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, ஒருவன் யெகோவாவுக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானை ஏமாற்றி, அல்லது ஒரு பொருளை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டு, அல்லது தன் அயலானுக்கு இடையூறு செய்து, அல்லது காணாமற் போனதை கண்டுபிடித்து அதை மறுதளித்து, அதை குறித்து பொய்யாக சத்தியம் செய்து, மனிதர்கள் செய்யும் இதைப்போல யாதொரு காரியத்தில் பாவம் செய்தான் என்றால், அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானதால் தான் வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டதையும் இடையூறு செய்து பெற்றுக்கொண்டதையும் தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யாக சத்தியம் செய்து சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாகவும் சேர்த்து அதை தான் குற்ற நிவாரண பலியை செலுத்தும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு, தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்பீட்டுக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை யெகோவாவுக்கு செலுத்த அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. யெகோவாவுடைய சந்நிதியில் அவனுடைய பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்வானாக. அப்பொழுது அவனை குற்றவாளியாக்கிய அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகனபலிக்குரிய விதிமுறைகள் என்னவென்றால், சர்வாங்க தகனபலியானது இரவு முதல் விடியற்காலம் வரை பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் சணல் நூல் உள்ளாடையை தன் இடுப்பில் போட்டுக்கொண்டு சணல் நூல் அங்கியை அணிந்து பலிபீடத்தின் மேல் நெருப்பில் எரிந்த சர்வாங்க தகனபலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் அருகில் கொட்டி, பின்பு தன் உடைகளைக் கழற்றி வேறு உடைகளை அணிந்து கொண்டு அந்த சாம்பலை முகாமிற்கு வெளியே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டைகளைப் போட்டு அதின் மேல் சர்வாங்க தகனபலியை வரிசையாக வைத்து அதின்மேல் சமாதானபலிகளின் கொழுப்பைப் போட்டு எரிக்கக்கடவன். பலிபீடத்தின்மேல் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது.
உணவுபலியின் விதிமுறைகள் என்னவென்றால், ஆரோனின் மகன்கள் அதை யெகோவாவுடைய சந்நிதியில் பலிபீடத்திற்கு முன்னே படைக்க வேண்டும். அவன் உணவுபலியின் மெல்லிய மாவிலும் அதின் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து உணவுபலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை நன்றியின் அடையாளமாக பலிபீடத்தின் மேல் யெகோவாவுக்கு நறுமண வாசனையாக எரிக்கக்கடவன்.
அதில் மீதியானதை ஆரோனும் அவனுடைய மகன்களும் சாப்பிடுவார்களாக. அதை புளிப்பில்லாத அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் சாப்பிட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை சாப்பிட வேண்டும். அதை புளித்த மாவுள்ளதாக வேக வைக்க வேண்டாம். அது எனக்கு செலுத்தப்படும் தகனங்களில் நான் அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவநிவாரண பலியைப் போலவும் குற்றநிவாரண பலியைப் போலவும் மகா பரிசுத்தமானது. ஆரோனின் சந்ததியில் ஆண்மக்கள் அனைவரும் அதை சாப்பிடுவார்களாக. யெகோவாவுக்கு செலுத்தப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறைதோறும் நிரந்தரமான கட்டளையாக இருப்பதாக. அவைகளைத் தொடுகிறவனெவனும் பரிசுத்தமாக இருப்பான் என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, ஆரோன் அபிஷேகம் செய்யப்படும் நாளில் அவனும் அவனுடைய மகன்களும் யெகோவாவுக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால்,
ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் நிரந்தரமான உணவு பலியாக செலுத்தக்கடவர்கள். அது பாத்திரத்திலே எண்ணெய் விட்டு வேக வைக்க வேண்டும். வேக வைத்த பின்பு அதை கொண்டு வந்து உணவு பலியாக யெகோவாவுக்கு நறுமண வாசனையாக படைக்க கடவாய். அவனுடைய மகன்களில் அவனுடைய இடத்திலே அபிஷேகம் செய்யப்படுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன். அது முழுவதும் எரிக்கப்பட வேண்டும். அது யெகோவா ஏற்படுத்தின நிரந்தரமான கட்டளை. ஆசாரியனுக்காக செலுத்தப்படும் எந்த உணவு பலியும் சாப்பிடாமல் முழுவதும் எரிக்கப்பட வேண்டும் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவனுடைய மகன்களோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவநிவாரண பலியின் விதிமுறைகள் என்னவென்றால், சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் பாவநிவாரண பலியும் யெகோவாவுடைய சந்நிதியில் கொல்லப்படக்கடவது. அது மகா பரிசுத்தமானது. பாவநிவிர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை சாப்பிடுவானாக. ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது சாப்பிடப்பட வேண்டும். அதின் மாம்சத்தில் படுகிறது எதுவும் பரிசுத்தமாக இருக்கும். அதின் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு உடையில் தெரித்ததென்றால், இரத்தம் தெரித்த உடையை பரிசுத்த ஸ்தலத்தில் கழுவ வேண்டும். அது சமைக்கப்பட்ட மண்பானை உடைக்கப்பட வேண்டும். செப்புப்பானையில் சமைக்கப்பட்டால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். ஆசாரியர்களில் ஆண்மக்கள் அனைவரும் அதை சாப்பிடுவார்களாக. அது மகா பரிசுத்தமானது. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்திக்காக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலியை சாப்பிடக்கூடாது. அது நெருப்பிலே எரிக்கப்பட வேண்டும்.
லேவியராகமம் அத்தியாயம் 7. குற்றநிவாரண பலியின் விதிமுறைகள் என்னவென்றால், அது மகா பரிசுத்தமானது. சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் குற்றநிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும் அதன் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரண்டு சிறுநீரகங்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் யெகோவாவுக்கு தகனபலியாக எரிக்கக்கடவன். அது குற்றநிவாரண பலி. ஆசாரியர்களில் ஆண்மக்கள் அனைவரும் அதை சாப்பிடுவார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் சாப்பிடப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ குற்றநிவாரண பலியும் அப்படியே. அந்த இரண்டிற்கும் விதிமுறை ஒன்றே. அதனாலே பாவ நிவிர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். ஒருவருடைய சர்வாங்க தகனபலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகனபலியின் தோலை தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும். அடுப்பிலே வேக வைக்கப்பட்டதும் பாத்திரத்திலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான உணவுபலி அனைத்தும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவைகளாக இருக்கும். எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல உணவுபலியும் ஆரோனுடைய மகன்கள் அனைவருக்கும் சரிபங்காக சேரவேண்டும். யெகோவாவுக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் விதிமுறைகள் என்னவென்றால், அதை நன்றி பலியாக செலுத்துவானானால் அவன் நன்றி பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்கக் கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய நன்றி பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து யெகோவாவுக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும்.
சமாதான பலியாகிய நன்றி பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே சாப்பிடப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் வரை வைக்கப்படக்கூடாது. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாகவோ உற்சாக பலியாகவோ இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் சாப்பிடப்படலாம். பலியின் மாம்சத்தில் மீதியாக இருக்கிறது மூன்றாம் நாளில் நெருப்பிலே சுட்டெரிக்கப்படக்கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் சாப்பிடப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது, அது அருவறுப்பாயிருக்கும். அதை சாப்பிடுகிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். தீட்டான எந்த பொருளிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது சாப்பிடப்படாமல் நெருப்பிலே சுட்டரிக்கப்படக்கடவது.
மற்ற மாம்சத்தையோ சுத்தமாக இருக்கிறவனெவனும் சாப்பிடலாம். ஒருவன் தீட்டுள்ளவனாக இருக்கும்போது யெகோவாவுடைய சமாதான பலியின் மாம்சத்தை சாப்பிட்டால் அவன் தன் மக்களுக்குள் இல்லாதபடி வெட்டுண்டு போவான். மனிதர்களுடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த பொருளையாவது ஒருவன் தொட்டிருந்து யெகோவாவுடைய சமாதான பலியின் மாம்சத்திலே சாப்பிட்டால் அவன் தன் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு ஆடு வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் சாப்பிடக்கூடாது. தானாக செத்த மிருகத்தின் கொழுப்பையும் தாக்கப்பட்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. யெகோவாவுக்கு தகனபலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை சாப்பிடுகிற எந்த ஆத்துமாவும் தன் மக்களுக்குள் இல்லாதபடி அறுப்புண்டு போவான். உங்கள் குடியிருப்புகளில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது சாப்பிடக்கூடாது. எவ்வித இரத்தத்தையாவது சாப்பிடுகிற எவனும் தன் மக்களில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார். பின்னும் யெகோவா மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், யெகோவாவுக்கு சமாதான பலி செலுத்துகிறவன்
தான் செலுத்தும் சமாதான பலியை யெகோவாவுடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக.
யெகோவாவுக்கு தகனபலியாக படைப்பவைகளை அவனே கொண்டு வர வேண்டும். மார்பு பகுதியையும் அதனுடன் அதின் மேல் வைத்த கொழுப்பையும்
யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி கொண்டு வரக்கடவன்.
அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். மார்பு பகுதி ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் சேரும். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய மகன்களில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரவேல் மக்களின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்பு பகுதியையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவனுடைய மகன்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்குள் இருக்கும் நிரந்தரமான கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். யெகோவாவுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவனுடைய மகன்களும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் செய்யப்பட்ட அவர்களுக்கு யெகோவாவுடைய தகனபலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை. இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தலைமுறைதோறும் நிரந்தரமான நியமமாகக் கொடுக்கும்படி யெகோவா அவர்களை அபிஷேகம் செய்த நாளிலே கட்டளையிட்டார். சர்வாங்க தகனபலிக்கும் உணவுபலிக்கும் பாவ நிவாரணபலிக்கும் குற்ற நிவாரணபலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் உரிய விதிமுறைகள் இதுவே. யெகோவாவுக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார்.
லேவியராகமம் அத்தியாயம் 8. யெகோவா மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் வரவழைத்து உடைகளையும் அபிஷேகத் தைலத்தையும் பாவநிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து சபையையெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக கூடிவரச்செய் என்றார். யெகோவா தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பாக கூடினபோது மோசே சபையை நோக்கி, செய்யும்படி யெகோவா கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி, யெகோவா தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் வரவழைத்து அவர்களை தண்ணீரில் குளிக்கச் செய்து அவனுக்கு உள் அங்கியை போட்டு இடுப்பு கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏபோத்தை அணிவித்து அதின் மேல் ஏபோத்தின் விசேஷமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிவித்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே தலைப்பாகையை அணிவித்து தலைப்பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் அபிஷேகம் செய்து பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 முறை தெளித்து பலிபீடத்தையும் அதின் சகல பொருட்களையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் செய்து அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய தலையின் மேல் ஊற்றி அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் செய்தான். பின்பு மோசே யெகோவா தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் மகன்களை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடுப்புக் கச்சைகளை கட்டி புல்லாக்களை அணிவித்து பாவ நிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவனுடைய மகன்களும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக சுத்திகரிப்பு செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதின் மேல் பாவ நிவர்த்தி செய்வதற்காக அதை பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே யெகோவா தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்களின் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 சிறுநீரகங்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் எரித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் முகாமிற்கு வெளியே நெருப்பிலே சுட்டெரித்தான். பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவனுடைய மகன்களும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். ஆட்டுக்கடா துண்டு துண்டாக வெட்டப்பட்டது. யெகோவா தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டுகளையும் கொழுப்பையும் எரித்தான். குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவினபின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் யெகோவாவுடைய நறுமண வாசனைக்கான சர்வாங்க தகனபலியாக எரித்தான். பின்பு பிரதிஷ்டை படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவனுடைய மகன்களும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய மகன்களையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின்மேல் சுற்றிலும் தெளித்து, கொழுப்பையும் வாலையும் குடல்களின்மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின்மேல் இருந்த ஜவ்வையும் இரண்டு சிறுநீரகங்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து யெகோவாவுடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லாத அப்பங்களின் கூடையிலுள்ள புளிப்பில்லாத அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் மகன்களுடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டி, பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் இருக்கிற தகனபலியின் மேல் எரித்தான். அவைகள் நறுமண வாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது யெகோவாவுக்கு தகனபலியானது. பின்பு மோசே மார்பு பகுதியை எடுத்து அதை யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். யெகோவா மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்கானது. மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவனுடைய உடைகளின் மேலும் அவனுடைய மகன்கள் மேலும் அவர்களுடைய உடைகளின் மேலும் தெளித்து ஆரோனையும் அவனுடைய உடைகளையும் அவனுடைய மகன்களையும் அவனுடைய மகன்களின் உடைகளையும் பரிசுத்தப்படுத்தினான். பின்பு மோசே ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே வேக வைத்து ஆரோனும் அவனுடைய மகன்களும் அதை சாப்பிடுவார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் சாப்பிட்டு மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை நெருப்பிலே சுட்டெரித்து பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் ஏழு நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை விட்டு புறப்படாதிருங்கள். ஏழு நாட்களும் நீங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுவீர்கள். இன்று செய்தது போல உங்கள் பாவ நிவர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று யெகோவா கட்டளையிட்டார். நீங்கள் மரணமடையாதிருக்க ஏழு நாட்கள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலிருந்து யெகோவாவுடைய காவலை காக்கக் கடவீர்கள். இப்படி நான் போதிக்கப்பட்டேன் என்றான். யெகோவா மோசேயைக் கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவனுடைய மகன்களும் செய்தார்கள். லேவியராகமம் அத்தியாயம் 9. எட்டாம் நாளிலே மோசே ஆரோனையும் அவனுடைய மகன்களையும் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகனபலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு யெகோவாவுடைய சந்நிதியில் பலியிடக்கடவாய். மேலும் இஸ்ரவேல் மக்களை நோக்கி, யெகோவாவுடைய சந்நிதியில் பலியிடும்படி நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகனபலியாக ஒரு வயதுடைய பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த உணவு பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று யெகோவா உங்களுக்கு காட்சியளிப்பார் என்று சொல் என்றான். மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லோரும் சேர்ந்து யெகோவாவுடைய சந்நிதியில் நின்றார்கள். அப்பொழுது மோசே, யெகோவா கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், யெகோவாவுடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தின் அருகில் வந்து யெகோவா கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் மக்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய்து மக்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவநிவர்த்தி செய் என்றான். அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தின் அருகில் வந்து தன் பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். ஆரோனின் மகன்கள் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் நனைத்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் யெகோவா மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின்மேல் எரித்து மாம்சத்தையும் தோலையும் முகாமிற்கு வெளியே நெருப்பிலே சுட்டரித்தான். பின்பு சர்வாங்க தகனபலியையும் கொன்றான். ஆரோனின் மகன்கள் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின்மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகனபலியின் துண்டுகளையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின்மேல் எரித்து உடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின்மேல் இருந்த சர்வாங்க தகனபலியின்மேல் எரித்தான். பின்பு அவன் மக்களின் பலியை கொண்டு வந்து மக்களின் பாவநிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவைக் கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவநிவாரண பலியாக்கி சர்வாங்க தகனபலியையும் கொண்டு வந்து முறைப்படி அதை பலியிட்டு உணவு பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகனபலியுடனே பலிபீடத்தின் மேல் எரித்தான். பின்பு மக்களின் சமாதான பலியாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோனின் மகன்கள் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து கொழுப்பை மார்பு பகுதிகளின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் எரித்தான். மார்பு பகுதிகளையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் யெகோவாவுடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஆரோன் மக்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்து வெளியே வந்து மக்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது யெகோவாவுடைய மகிமை சகல மக்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் யெகோவாவுடைய சந்நிதியிலிருந்து நெருப்பு புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. மக்கள் எல்லோரும் அதைக் கண்டபோது ஆர்ப்பரித்து முகம் குப்புற விழுந்து யெகோவாவை பணிந்து கொண்டனர்.